நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சை வசித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவா அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூ சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நல்லிதேவர் நற்றால் காசி நல்லிதேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் செய்தி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியிற்று இந்த நிறமை காக்கவே சமாதியில் சேர்ந்தனர் நம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொருப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே ஓம் கிரியா பபாஜி நமோ ஓம் சிவாய் இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமையும். இந்த சத்சங்கத்தை முடிந்தளவு சிவப்பிராசம் ஐயா அவர்களை அவர்களுடைய உரையை நிகழ்த்துவதற்கு ஒழுங்குபடுத்தி இருந்தேன். இப்போது 15 நிமிடங்களுக்கு முன் ஒரு தகவல் கிடைத்தது. அவர் சில அடியார்களிடம் பேசி கொண்டிருப்பதால் இன்றையான் சத்சங்கத்தில் தான் பங்கேற்க முடியவில்லை என்று மிகவும் வருத்தத்துடன் அந்த செய்தியை அனுப்பியிருந்தார். ஆகவே அதில் ஒரு வருத்தமும் இல்லை. ஏனென்றால் இங்குதான் சைவ சித்தாந்தம் நிலைநிறுத்தப்படுகின்றது. நாங்கள் எது நினைத்தாலும் மேலே ஒருவன் நினைப்பதுதான் எப்போதும் நடக்கும் என்பது அதனுடைய சான்று. ஆகவே முடிந்தால் நாளை எங்களுடைய சத்சங்கத்தை நான் அவருக்கு அளிக்க இருக்கின்றேன். அதை பற்றி நான் அவருடன் பேசவில்லை. அவருக்கும் நேரம் அது அவருக்கு கிடைத்தால் நிச்சயமாக நாளை எங்களுடைய சத்சங்கத்தில் அவர் கலந்து கொள்வார் இன்றைக்கு பதிலாக என்று இங்கு அதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வழமை போல எங்களுடைய அந்த குடும்பத்தினரிடமிருந்து பாபாஜியின் தெய்வீய குரலிலிருந்து சில பக்கங்கள் கோடிட்டு அனுப்பியிருந்தார்கள். அதற்குரிய விளக்கத்தை இன்று பாபாஜி பெரம்பொருளின் உதவியுடன் காண்போம். அவர்கள் கோடிட்டு அனுப்பிய விடயம், எது வந்தாலும் கிரியா மூலகுருவின் திருவடிகளை விடாதீர்கள். அவர் திருவடிகளை பற்றி கொள்ள நமக்கு உரிமை உண்டு. சீக்கிரமாகவே செல்லுங்கள். வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வரும். ஆன்மீக உயர்வுக்காக உலகியல் தன்மைகளை துறக்க வேண்டும். அமைதியை தேடி ஓடுங்கள். அதுவே பாதுகாப்பு. தர்மத்தோடு பொருந்திய வாழ்க்கையிலிருந்து விலகினால் வினோதமான குழப்பமும் கடமும் வந்து சேரும். இங்கு கடம் என்பது கஷ்டம். முட்டால் கூட உங்களை விரட்டுவான். தவறுகளை பாவங்களை குற்றங்களை பலவீனங்களை விட்டு நீங்கும் போதுதான் அமைதியாக இருப்பீர்கள். எவ்வளவு அற்புதமான விடயம். அவர்கள் கோடிட்டு அதை பற்றி பேசும்படி கேட்டது. இங்கு முதலாவதாக திருவடியை பற்றுவது காட்டப்பட்டிருக்கின்றது பாபாஜியினால். அதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. திருவடியை பற்றுவது அதுதான் இறுதி. அந்த நிலைக்குத்தான் நாங்கள் போக வேண்டும், முழுமையாக பற்றும் நிலைக்கு. ஆனால் அந்த திருவடியை பற்றுவது என்பது பாபாஜியாலும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது கிரியா யோகத்தில். அது குருவினுடைய திருவடி. இந்த திருவடியை பெற்றுதல் என்பது மிகவும் சிறப்பாக சைவ சித்தாந்தத்தில் விளக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அவருடைய நடனத்தில் தூக்கிய திருவடிதான் எங்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றது. இடது காலை இறைவன் அவர்கள் தூக்கி ஆடுகின்றார்கள் பரம்பொருள். அது மாத்திரமல்ல, மற்ற காலையும் பார்த்தீர்கள் என்றால் முயலகனை அவர் மிதிக்கின்றார். அதுவும் எங்களுக்கு தேவையான விடயம். ஏன், முயலகனை மிதிப்பது என்பது சைவ சித்தாந்தத்தில் ஆணவ மலத்தை நசுக்குகின்றார். அது எங்களுக்கு மிகவும் வேண்டியதொன்று. அந்த ஆணவ மலத்திலிருந்து விடுபடுவதுதான் எங்களுக்கு முக்கியம். ஆகவே இந்த திருவடியை பற்றி கொள்வது என்பது சைவ சித்தாந்தத்தில் ஆணவத்திலிருந்து விலக்கப் பெறுவது இறை ஒளியால். அதற்கு இறைவன் அருளை வேண்டி நிற்கின்றோம். மற்றது நாங்கள் அந்த நிலையில் வளர்ந்து கொண்டு போகும் போது எங்களுக்கு அருளல் கிடைக்க வேண்டும். இறைவன் அருள் திருவருள் சக்தி கிடைக்க வேண்டும். ஆகவேதான் இந்த திருவடியை பெற்றுதல் என்பது மிகவும் இன்றியமையாதது ஒன்றாக சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருப்பதை பாபாஜி அவர்கள் கிரியா யோகத்திலும் எங்களுக்கு சொல்கின்றார். இப்போது சைவ சித்தாந்தத்தை நாங்கள் பற்றி கொண்டு செல்வதால் இவற்றிற்குரிய விளக்கங்கள் முழுமையாக கிடைக்கின்றது. காலை பற்றி கொள்வது அல்ல அதனுடைய பொருள் என்பது முழுமையாக விளங்குகின்றது. அதைவிட பாபாஜி கூட பாபாஜி தாண்டவம் ஆடுவதும் அதில் ஒரு சிறப்பு. அடுத்ததாக சொல்கின்றார், வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வரும், ஆன்மீக உயர்வுக்காக உலகியல் தன்மைகளை துறக்க வேண்டும். இதுவும் கிரியா யோகத்தில் முக்கியமானது ஒன்று. ஏனென்றால் கிரியா யோகத்தில் எங்களுக்கு இரண்டு வாழ்க்கையையும் பாபாஜி பரிந்துரைத்திருக்கின்றார், உலகியல் வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை. ஆகவே எங்களுக்கு சாதாரண மனிதர்களை விட இவற்றில் பயணிப்பது எங்கள் சாதகர்களுக்கு மிகவும் இலகுவாக பாபாஜி அதை அமைத்து தந்திருக்கின்றார். ஏனென்றால் நீ இரண்டு பாதைகளிலும் செல்லலாம், ஒன்றுக்காக மற்றொன்றை கைவிட்டு விடாதே என்பது அதனுடைய சூட்சுமம். அப்படி செல்லும் போது நீ எப்போ வேண்டுமென்றாலும் ஒன்றிலிருந்து மற்றதற்கு வரலாம், மற்றதிலிருந்து மூலத்திற்கு போகலாம். ஆகவே இரண்டு நிலைகளிலும் நீ செயல்படலாம் என்பது எல்லோருக்கும் கிடைத்த பாக்கியம் அல்ல, எல்லா ஆன்மாக்களுக்கும். ஆனால் கிரியா சாதகர்கள் அதில் பாக்கியம் பெற்றிருக்கின்றார்கள் என்பது இங்கு சுருங்கிய கருத்து. ஆகவேதான் இந்த இரண்டு வாழ்க்கையை தந்தால் கூட நாங்கள் ஒளியை நோக்கி செல்வதா இருளை நோக்கி செல்வதா என்பது எங்களுடைய சாய்ஸ் என்று சொல்லுவோம். எங்களுக்கு அது தரப்பட்டிருக்கும், விதி விலக்கில்லாது தரப்பட்டிருக்கும். எங்களுடைய இச்சையை பூர்த்தி செய்யக்கூடிய விடயமாக பாபாஜியின் கிரியா யோகம் அமைந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் முயற்சி செய்து முடிந்தளவு இறைவனுடனும் குருவுடனும் இருப்பதற்குரிய வழிகளை நாங்கள் பெற்ற வேண்டும் என்பது இங்கு அவருடைய கருத்து. ஆகவேதான் அவர் சொல்கின்றார், உலகத்தன்மைகளை துறக்க வேண்டும் என்று. ஏனென்றால் நீங்கள் துறக்கலாம், முழுமையாக இருக்காவிட்டாலும் மீண்டும் ஆன்மீகத்துக்குள் வருவீர்கள். மீண்டும் போய் அந்த தன்மைகளை துறக்கலாம், ஒரு நேரத்தில் அதை வெல்லலாம் என்பது இங்கு கருத்து. அமைதியை தேடி ஓடுங்கள், அதுவே பாதுகாப்பு. தர்மத்தோடு பொருந்திய வாழ்க்கையிலிருந்து விலகினால் வினோதமான குழப்பமும் கஷ்டமும் வந்து சேரும். முட்டால் கூட உங்களை விரட்டுவான். எவ்வளவு அருமையாக பாபாஜி சொல்கின்றார். இந்த இரட்டை வாழ்க்கை வாழும் போது எங்களுக்கு எந்த நேரமும் தப்பித்துக் கொள்வதற்கு வழி உண்டு. ஆனால் நாங்கள் அதன் வழி செல்வோமா என்பதுதான் எங்களுடைய முயற்சி. ஆகவேதான் சொல்கின்றேன், பாபாஜியின் கிரியா யோகம் என்றது எங்களுக்கு ஒரு கொடை இந்த உடலில். அதை நாங்கள் சிறிது சிறிதாக உணர வேண்டும். ஏனென்றால் ஒரு கஷ்டம் வந்தால்தான் மற்றவர்கள் எல்லோரும் இறைவா என்னை காப்பாற்று என்று சொல்லலாம். ஆனால் கிரியா சாதகர்கள் கஷ்டம் வராத நிலையில் கூட தங்களுக்கு விரும்பும் போது பாபாஜியுடன் பயணிக்கலாம் ஆன்மீகத்தில், விரும்பாத போது உலகியலுக்குள் செல்லலாம், மீண்டும் ஆன்மீகத்துக்குள் வரலாம். எவ்வளவு அருமையாக பாபாஜி அவர்கள் எங்களுடைய சாதகர்களாகிய எங்களுடைய ஆன்மாக்களுக்கு அதை கொடுத்திருக்கின்றார் என்பது நாங்கள் செய்த பழைய பிறப்புகளில் நாங்கள் வந்து கடந்து வந்த நிலைகளால் அது எங்களுக்கு கிடைக்க பெற்றதென்பது இங்கு அதனுடைய பொருள். அடுத்தது சொல்கின்றார், பாவங்களை குற்றங்களை பலவீனங்களை விட்டு நீங்கும் போதுதான் அமைதியாக இருப்பீர்கள். இது பொது கருத்தாகவும் எடுத்துக்கொள்ளலாம், ஆன்மீக கருத்தாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் நாங்கள் செய்யும் பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும். பாவம் என்று செறிந்து கொண்டு செய்வது இன்னும் பாவம், பாவம் என்று செய்யாமல் செய்தால் கூட அதுவும் பாவம். ஆகவே இந்த பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்களை விட்டு நாங்கள் நீங்க வேண்டுமென்று பாபாஜியின் பரிந்துரை கொடுக்கப்படுகின்றது. நிச்சயமா உலகியலில் நாங்கள் இவற்றைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். அதிலிருந்து சிறிது சிறிதாக வெளிப்படுங்கள் என்பது பாபாஜியின் பரிந்துரை இங்கு. அதுக்கு பின் சொல்கின்றார், இறுதியில் பாபாஜி தமது பக்தர்களுக்கு உதவி செய்து வழிகாட்டுகிறார். இது இந்த எழுத்தாளரின் தனிப்பட்ட அனுபவம். இது ஆசீர்வதிக்கப்பட்ட சிலருக்கே கிடைத்திருக்கின்றது. இவ்வளவு அருமை. இதை நாங்கள் ஒரு சொல்லாக எடுக்காமல் ஒருவருடைய அனுபவமாக இங்கு கிடைத்தது பாபாஜியின் அருளினால் மிகவும் அற்புதம். ஏனென்றால் இதை சொல்லாக கேட்டால் இது எல்லாம் சாத்தியமா, இது எல்லாம் நடைபெறுமா, இதற்கு நாங்கள் லாயக்கா, அல்லது இதை எப்படி நம்புவது என்ற பல கேள்விகளும் சாதகர்களுடைய மனதில் வரும். ஆகவே அதற்காக ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அது அவருக்கு கிடைத்திருக்கின்றது என்று இங்கு சொல்லும் போது அந்த எழுத்தாளராகிய நீலகண்டனுக்கு நாங்கள் அதை மிகவும் அருமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் தன்னுடைய அனுபவத்தால் தான் சொல்கின்றார், பாபாஜி எங்களை தொடர்கின்றார், அவர் எங்களை எந்த இடத்திலும் தூக்குவார். ஆகவே நாங்கள் அவருடைய திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். அவர் வழியே செல்லும் போது இப்படியான கஷ்டங்கள் எதிர்மறையான விடயங்களில் இருந்து நாங்கள் விடுபட்டு கொண்டு வாழ்க்கையிலும் ஆன்மீகத்திலும் பயணிக்கலாம் என்பது இந்த நீலகண்டன் அவர்களின் அனுபவத்தால் கூறும் கூற்று. அதை நாங்கள் மிகவும் உள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டியது எல்லா சாதகர்களுடைய கடமை. அடுத்ததாக சொல்கின்றார், சமயமின்றி எந்த நாடும் சமூகமும் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நிச்சயமாக. ஏனென்றால் இங்கும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து பல முறை பார்த்திருக்கின்றோம். எல்லா ஆன்மாக்களும் 24 சமயங்களுக்குள் அடக்கம். ஒருவரும் சமயம் இல்லாமல் வாழ்ந்துவிட முடியாது என்பதற்கு அது பறைசாற்று. ஆனால் எந்தெந்த சமயத்தில் எந்தெந்த உடலில் பயணிக்கின்றோம் என்பதில் வித்தியாசம் உண்டு. அவர்களுடைய வினை பயன் வினைகளை முடிக்கும் போது ஒவ்வொரு நிலையாக புறவட்டம் அகப்புறவட்டம் அகவட்டங்களில் இருக்கும் சமயங்களிலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து இறுதியாக சைவ சமயத்துக்குள் மையத்துக்குள் வருகின்றார்கள் என்பது சைவ சித்தாந்த கருத்து. ஆகவே இந்த சொல்லு, பாபாஜியின் சொல்லு, அதை மிகவும் ஊர்ஜிதம் செய்கின்றது. ஆனால் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து நாங்கள் படிக்கவில்லை என்றால் இது புரியாது. இது ஒரு உலகியல் சொல்லாகவே எடுத்துக்கொண்டிருப்போம் என்பது இங்கு தாழ்மையான கருத்து. அடுத்ததாக சொல்கின்றார், இக்கால இயக்கம் போலவே சமயத்தையும் சமாளிக்க வேண்டும். வீட்டை போன்றது, சமாளிக்க வேண்டும். உலகின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் தொடர்ந்து நடைபெறுகின்றது. இது ஒரு நாட்டை வீட்டை போன்றது. வீடு அழுக்காகும் போது அதனை சுத்தம் செய்ய வேண்டும். நிச்சயமாக. நாங்கள் இந்த சமயங்களில் சென்று கொண்டிருக்கும் போது சமயங்களுக்கு இடையில் இருக்கும் முரண்பாட்டு வந்து கொண்டே இருக்கும் உலகியலில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு போகும் போது. ஆனால் கிரியா சாதகர்களாகிய நாங்கள் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை கேட்டு அதை சிந்திக்கும் சாதகர்களுக்கு இது இலகுவாக இருக்கும். இதில் நாங்கள் அகப்பட மாட்டோம் என்று பாபாஜி சொல்கின்றார். ஏன், எங்களுக்கு சமயத்தை பற்றிய விரிவு விளங்கிவிட்டது. ஆகவே நாங்கள் சைவ சமயத்தில் இருக்கின்றோம் என்று நினைத்து இஸ்லாமியரையா கிறிஸ்தவர்களையா அல்லது புத்த சமயத்தில் இருப்பவர்களையா ஒருவரையும் நாங்கள் ஏளனப்படுத்தக்கூடாது. இது அவருடைய சூட்சும செய்தி. எல்லா சமயத்தையும் ஒரு சமயமாக அணுக வேண்டும் என்பது பாபாஜியின் செய்தி. அதுக்காகத்தான் அவர் இந்த கிரியா யோகத்துக்குள் எல்லா சமயத்தவர்களையும் இந்த உடலில் அடக்குகின்றார் என்பது நித்திய செய்தி. அவர்கள் வெவ்வேறு சமயங்களாக இருக்கலாம், வெவ்வேறு அறிவு நிலைகளில் இருக்கலாம். ஆனால் நாங்கள் சைவ சமயத்தில் முற்றான அறிவு நிலையில் இருக்கின்றோம். இந்த உடலில் செயல்படவில்லை முழுமையாக இவற்றை அறியும் வரையும் என்பதற்காக மற்ற சமயங்களை பார்த்து நாங்கள் அதை கீழே தள்ளக்கூடாது என்பது பாபாஜியினுடைய அரிய செய்தி இங்கு. ஆனால் நாங்கள் கிரியா சாதகர்களாகிய நாங்கள் இந்த 24 சமயங்களும் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றது, இவற்றையெல்லாம் நாங்கள் பழைய பிறப்புகளில் கடந்து விட்டோம் என்ற அரிய செய்தியுடன் எங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். மற்றைய சமயங்களை நிந்தனை செய்யாது, அவர்களும் அவர்களுடைய சமய நிலைக்கேற்றவாறு இதில் பயணிக்கின்றார்கள். ஆனால் கிரியா பாபாஜியின் வாகனத்தில் பாபாஜி ஓட்டுநராக இருக்கின்றார் என்று ஜோகி ராமையா அவர்கள் சொல்வார்கள். அதில் எல்லா சமயத்தைச் சேர்ந்தவர்களும் கிரியா யோகத்தில் பயணிக்கலாம். இதுதான் உண்மை. ஆகவே எல்லோரும் சமம் என்பது பாபாஜியின் சமய சம்பந்தமான அருப்பெரும் சொற்களை அவர் எல்லா இடமும் கூறிக்கின்றார் இந்த புத்தகத்தில். அதன் வழி நாங்கள் நிற்க வேண்டும் என்பது இங்கு செய்தி. அடுத்ததாக சொல்கின்றார், வீடு அழுக்காகும் போது அதனை சுத்தம் செய்ய வேண்டும். சமயத்தை எளிமையாக்கி தொடக்க நிலையில் உள்ளவருக்கும் இயல்புடையதாக செய்ய வேண்டும் என்பது பாபாஜியின் விருப்பம். அருமை. நாங்கள் சமயத்தில் இருக்கும் போது அதற்கு அருமையாக உபமானத்தை கூறுகின்றார். வீடு அழுக்காகும் போது வீட்டை சுத்தம் செய்வது போல எங்களுடைய சமய விடயங்களை நாங்கள் பின்பற்றி எங்களுடைய உடலை, ஆன்மாவை, உயிரை எல்லாவற்றையும் நாங்கள் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உயிர், ஆன்மா எல்லாம் சுத்தமற்றது அல்ல. இந்த ஆணவ மலப்பிடி பீடிப்பால் அவையெல்லாம் அழுக்குப்படிந்து கொண்டிருக்கின்றது, அழுக்கு படிந்த நிலையில் இருக்கின்றது. அதை நாங்கள் சுத்தம் செய்ய வேண்டும். அதற்குத்தான் இறைவன் திருவுளம் கொண்டு எங்களுக்கு இந்த உடலையும் தனுகரண பூவன பூவங்களாக தந்து எங்களுடைய பிராப்த வினைக்கேற்றபடி இதை அனுபவிக்க விட்டு இதிலிருந்து எங்களை விடுவிக்க முயல்விக்கின்றார் சச்சிதானந்த ஒளியை காட்டுவதற்கு. ஆகவே அதை பாபாஜி இங்கு ஒரு சொல்லில் சொன்னதை சைவ சித்தாந்த அடிப்படையிலிருந்து நாங்கள் அதை விளக்கமாக பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக சொல்கின்றார், தொடக்கத்தில் யாரும் இந்த இயக்கத்தில் சேரலாம், போக போக நுட்பங்கள் உண்டு. அஸ்திவாரத்தின் ஆழம் அதிகமானால் அது கட்டிடத்திற்கு பாதுகாப்பு, ஆனால் நாம் வெற்றிக்கு நாமே உழைக்க வேண்டும். அருமை. அதாவது இந்த கிரியா யோகம் என்ற இயக்கத்தில் அல்லது கிரியா யோகம் என்ற சமயத்தில் நாங்கள் பயணிக்கின்றோம். பாபாஜியின் அருளினால் இந்த அடித்தளம் எங்களுக்கு மிகவும் தேவை என்று பாபாஜி பரிந்துரைக்கின்றார். அதாவது இந்த கிரியா யோகத்தில் நாங்கள் ஒரே சமயமாக இந்த கிரியா யோக சமயம், அந்த சமயத்துக்குள் உலகில் இருக்கும் 24 சமயங்களும் அடக்கம் என்று பாபாஜி கூறுகின்றார். அதற்குள் நாங்கள் பயணிக்கும் போது அது எங்களுக்கு ஒரு உறுதியான அத்திவாரத்தை கொடுக்கும் என்பது பாபாஜியின் கருத்து இங்கு. ஏன் கிரியா யோகம் ஒரே சமயமாக சொல்லப்படுவது மாத்திரம் அதற்கு காரணம் அல்ல. சிவயோகத்திலிருந்து சைவ சித்தாந்த வழியாக வந்த கிரியா யோகம் என்பதை யோகியார் சொல்லிவிட்டு சென்று விட்டார் பாபாஜியின் அருளினால். அது இப்போது துளங்குகின்றது. அதை அறிவோமாக இருந்தால் எங்களுடைய விடயம் எங்களுக்கு ஒரு கூரிய ஒரு திடமான அத்திவாரத்தை தருகின்றது. அதற்குரிய காரணம் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து அதை மீண்டும் மீண்டும் உறுதி செய்கின்றது என்பது அடியேனுக்கு புலப்படுகின்றது இந்த வசனம் மூலம் பாபாஜி அருளினார். அடுத்ததாக சொல்கின்றார், நம் வெற்றிக்கு நாமே உழைக்க வேண்டும். நமக்கு பசி எடுத்தால் நாம் தான் சாப்பிட வேண்டும். சிறிய தோல்வி கூட நமக்கு பெருமை தரும். ஒன்றும் செய்யாதிருப்பதை விட தோல்வி கூட மேலானது. நம்முடைய வேலையை நாமே செய்ய வேண்டும், பிறர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. இங்கு கிரியா யோகத்தையும் உலகியல் வாழ்க்கையையும் சம்பந்தப்படுத்தி பாபாஜி கூற்று கூறுகின்றார் என்று உணர்கின்றேன். அதாவது, நம்முடைய விடயத்தை நாமே செய்ய வேண்டும், நாமே உழைக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அது உண்மை. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தும் உண்மையானது. அது எங்களுடைய வெற்றிக்கு உழைப்பது மாத்திரமல்ல, தோல்விக்கு உழைப்பதும் நாமே இயங்க வேண்டும். அதால்தான் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, அவனவன் விதைத்த வினையை அவனவன்தான் அறுக்க வேண்டும் என்றுதான் இந்த புறப்பில் பரம்பொருள் அவர்கள் எங்களை உணர ஊறவிட்டு சுத்தவிட்டிருக்கின்றார்கள் இந்த பிறப்பு சுழற்சியில். ஆகவே வினையை அனுபவித்தாலும் சரி, நல்லதை அனுபவித்தாலும் சரி, எல்லாம் நாமவே அனுபவிக்க வேண்டும். ஒருவரும் எங்களுக்காக அனுபவிக்க முடியாது என்பது ஆன்மீக செய்தி. அதே நேரம் உலகியலில் நாங்கள் அப்படி வாழ்வதில்லை. நாங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கின்றோமோ அந்த குடும்பத்தில் அதற்கேற்றவாறு எங்களுக்கென்று ஒரு உயர்வு நிலை உண்டு. புருஷனாக இருந்தால் பெண், அதாவது மனைவி, எனக்கெல்லாம் பணிவிடை செய்ய வேண்டும். பிள்ளையாக இருந்தால் தாய் பணிவிடை செய்ய வேண்டும் என்றெல்லாம் கோட்பாடுகள் வாழ்க்கையில் உண்டு. அதன் வழி வாழ்கின்றோம். அதே நேரம் இந்த ஆன்மீகத்துக்குள்ளும் பாபாஜியின் கிரியா யோகத்துக்குள்ளும் தவழ்கின்றோம். இப்போது சிந்தித்து பார்க்க வேண்டும், வாழ்க்கையில் என்னத்தை செய்து கொண்டு இந்த ஆன்மீகத்துக்கு நாங்கள் பயணிக்கின்றோம், இதில் எவ்வாறு வெற்றி பெறுவது முழுமையாக கிடைக்குமா என்று பார்த்தால், வாழ்க்கையை நாங்கள் திருத்தாத வரைக்கும் இங்கு முழுமையான வெற்றி இல்லை என்பது இதில் ஒரு மறைமுக கருத்து. ஏனென்றால் வினையை மாத்திரம் அனுபவிப்பது நான் அல்ல, எதை கொண்டு வந்தேனோ எதை அனுபவிக்க வேண்டும் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. ஆனால் நாங்கள் மற்றவர்கள் உதவியுடன் அவர்கள் எங்களுக்காக சில விடயங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் என்கின்றார் பாபாஜி. நீயே உன்னுடைய வேலையை பார்த்து கொள் என்கின்றார். ஆகவே நாங்கள் அதை ஆன்மீகத்தில் மாத்திரம் நானே என்னுடைய வேலையை பார்க்கின்றேன் என்று அவருடைய சாதனையை செய்து கொண்டிருப்பதால் நாங்கள் முழுமையாக வெற்றி பெற முடியாது என்பது இங்கு செய்தி. உலகியலில் கூட நாங்களாகவே இதில் பயணிக்க வேண்டும், உலகியல் வாழ்க்கையில் கூட என்பது இங்கு முக்கிய செய்தி. இதனால்தான் நாங்கள் பற்றற்ற வாழ்வுக்கு போகலாம் என்பது சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை செய்தி. ஆகவே இவற்றை அடிப்படையாக புரிந்து கொள்ளாமல் என்னவாறு மாதிரி நாங்கள் பற்றற்ற வாழ்வுக்கு போகலாம் என்றால் முடியாது. ஆகவே அடிப்படை செய்தியை நாங்கள் கவனிக்க வேண்டும். அதன் வழி நின்றால்தான் உலகியல் வாழ்க்கையில் இருந்து பற்றற்று போகலாம், விரைவாக செல்லலாம். அதற்கு ஆன்மீகத்தில் நாங்கள் தனிவழி நிற்பதை எல்லோரும் விரும்புகின்றோம். நாங்கள் ஆன்மீகத்தில் பயணிக்கும் போது, ஏனென்றால் அது எங்களுக்கு எங்களுடன் சேர்ந்து பயணிப்பது என்பதை உணர்ந்தவுடன் அதன் வழி நிற்கின்றோம். அதே நேரம் வாழ்க்கையில் நாங்கள் தனித்து பயணம் செய்ய வேண்டும் என்பதை மறந்துவிட்டு அதன் மூலமாக எங்களுடைய வினைகளை, இந்த பிறப்பில் செய்யும் வினைகளை நாங்கள் கூட்டுகின்றோம். ஆகாமிய வினைகளை அது புரிவதில்லை. ஏனென்றால் நாங்கள் ஆன்மீகத்தில் நன்றாக வளர்கின்றோம், நன்றாக இருக்கின்றோம், அதன் மூலம் எங்களுக்கு பயன் கிட்டி கொண்டு வருகின்றது, அதை உணர்கின்றோம் என்றெல்லாம் பார்க்கும்போது அது மிகவும் உண்மை, அது தவறில்லை. நீங்கள் மற்றவர்களை விட சில உயர்ந்த நிலையில் இருக்கின்றீர்கள் என்று நீங்கள் அதை சமாதானம் செய்யலாம். ஆனால் வாழ்க்கையை என்ன மாதிரி வாழ்கின்றோம் என்று திரும்பி பார்க்கின்றோமா? ஆகவேதான் பாபாஜியின் கிரியா யோகம் வாழ்க்கையையும் சாதனையையும் இணைத்து செய்யும் யோகம். ஆகவே சாதனையில் மாத்திரம் தனியாக நின்று எங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் அடியெடுத்து அதை அடி கோள்வது போல வாழ்க்கையிலும் பார்க்க வேண்டும் என்பது இங்கு நித்திய செய்தி. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையையும் நாங்கள் சரியான முறையில் வெல்ல வேண்டும், எல்லோருக்கும் உதவ வேண்டும், எங்களுடைய வேலையை நாங்களாகவே செய்ய பழக வேண்டும் என்று இங்கு செய்திகள் வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது சத்குரு கிரியா பாபாஜி மூலமாக என்று உணர்கின்றேன். அடுத்தது சொல்கின்றார், நமக்கு பசி எடுத்தால், அதை வாசித்து விட்டேன், ஆகவே இறுதி வசனம் அவர் அது கூறியிருக்கின்றார், பிறர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது என்பது மிகவும் முக்கியமான விடயம். அதற்கு அடுத்த கீறிட்ட பகுதியை வாசிக்கின்றேன். நான் ஒரு நம்பிக்கைவாதி. இது எழுத்தாளர் சொல்கின்றார். பாபாஜியின் அருளில் நம்பிக்கை உடையவன் அவர் விரும்பினால் உலகின் போக்கையே மாற்றி விடுவார். கடவுள் குரு நமக்கு நிச்சயம் உதவுவார். அவர் அருள் இல்லாமல் ஓர் அங்குலம் கூட நகர முடியாது. வீடு கட்ட நாம் தாம் செங்கல்லை எடுத்து வைக்க வேண்டும். வீட்டுக்கு சொந்தக்காரர் உதவி ஏதும் செய்ய மாட்டார். அவர் வீட்டை வெள்ளை அடிக்க மாட்டார். வீட்டில் திருட்டு ஏற்பட்டால் வீட்டுக்காரருக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்பார். அதனால் நாம் வீட்டு வாடகை கொடுக்க காலம் ஆனால் நாங்கள் வீட்டு வாடகை கொடுக்க காலம் தாழ்த்தினால் அவர் வழக்கறிஞரிடம் சென்று செல்வார். வக்கீல் நோட்டு அனுப்புவார். தலைமை வாடகை பொறுப்பு ஆணையாளர் வீட்டுக்கு உரிமையோடு எடுத்து போவார். வீட்டுக்கு உரிமையாளரோடு ஒத்து போகாததால் நீங்கள் வீட்டை காலி செய்வது நல்லது என்று பெருந்தன்மையோடு கூறுவார். இது ஒரு வினோத உலகம். அதிகாரிகளின் நடத்தையும் தம் அறிவுக்கு அப்பாற்பட்டது, நம் அறிவுக்கு அப்பாற்பட்டது. என்ன செய்வது? இதுதான் சுதந்திர நாட்டின் நிலை. இது முழுக்க முழுக்க உலகியல் கருத்தாக இந்த பந்தியில் அவர் போட்டிருக்கின்றார். பாபாஜி உலகியல் முறையில் எல்லோருக்கும் ஓரளவு இது புரியும். அவர் எதை இங்கு சொல்கின்றார் என்றால், ஒரு வாடகை வீட்டில் நாங்கள் குடியிருக்கின்றோம். அந்த வாடகை வீட்டில் ஏதாவது நாங்கள் திருத்த வேண்டுமென்றால் உரிமையாளரிடம் போய் கேட்டால் அவர் அதை திருத்த போவதில்லை. நாங்களாகவே அந்த வீட்டில் இருக்கும் பிரச்சனைகளை திருத்தி வாழ்ந்தால் அந்த வீடு எங்களுக்கு நன்றாக அமையும். வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாமல் வாழலாம். ஆனால் நாங்கள் வாடகையை கொடுக்க தவறினால் அவர் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி அதை பெரிய நிலையில் இருப்பவர்களிடம் முறையிட்டு எங்களை வீட்டை விட்டு தூக்குவார் என்று சொல்லப்படுகின்றது. இது எனக்கு நன்றாக புரிந்து கொண்டது. எல்லோருக்கும் புரியும். அதாவது இதை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திப்போம். நாங்கள் இந்த உடலில் இருக்கின்றோம். இது வாடகை வீடு. அதை நாங்கள் என்றாவது சிந்தித்து பார்த்தோமா? எங்களுடைய உடல் எங்களுடைய ஆன்மாவுக்கு ஒரு வாடகை வீடு. இந்த வாடகை வீட்டை தந்தவன் பரம்பொருள். அது மாத்திரமா தந்தான்? அந்த வீட்டில் வாழ்வதற்குரிய எல்லா விடயங்களையும் தனு கரண பூவன பூவங்கள் என்று படித்திருக்கின்றோம். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் அதன் மூலமாக உருவாக்கி தந்தான். குடும்ப இணைப்பையும் ஏற்படுத்தினான். எல்லாவற்றையும் செய்து தந்தான். ஆகவே இந்த உலகியல் ஓமானத்தை எங்களுடைய கிரியா யோகத்திலும் சைவ சித்தாந்தத்திலும் சிந்திக்க வேண்டும் என்று தோன்றுகின்றது. ஆகவே நாங்கள் அந்த வாடகை வீட்டில் இருந்து கொண்டு எவ்வளவு ஆட்டம் போடுகின்றோம். அதாவது எங்களுடைய உடம்பில் இருந்து கொண்டு. ஆகவே என்றும் நாங்கள் நினைத்ததில்லை இந்த உடல் வாடகைக்கு உண்டு. இதை மிகவும் அருமையாக உலகியலுக்கு ஏற்ற மாதிரி பாபாஜி கொடுத்திருந்தாலும் எங்களுடைய சைவ சித்தாந்த கிரியா யோக அடிப்படையில் நாங்கள் இதை கூர்மையாக கவனித்தால் எங்களுடைய நிலைகளுக்கு ஏற்றபடி அற்புதமாக இருக்கின்றது. நாங்கள் எங்கு செல்கின்றோம், எப்படி அடி வாங்குகின்றோம் இறைவனிடம் என்று. ஆகவே இந்த வீடு நிலையற்றது. முதலாவது உடல் நிலையற்றது. இரண்டாவது அது வாடகை வீடு. ஆனால் எங்களுடைய சொந்த வீடாக நாங்கள் நினைக்கின்றோம். ஆகவே இறைவன் அந்த உடலை திருத்துவான் என்று நாங்கள் நினைத்து கொண்டு அதிலிருந்து கும்மலாட்டம் ஆடினோம் என்றால் இறைவனால் அந்த வீடு திருத்தப்படாது நிச்சயமாக. ஆனால் இறை பணி நிற்போமாக இருந்தால் அது திருத்தப்படும். அது எவ்வளவு அற்புதமாக இங்கு அதை அந்த ஓமானத்தில் கொடுக்கின்றார் பாபாஜி. அதை படித்ததுமே அது பளிச்சென்று தெரிகின்றது. ஆகவே நாங்களாகவே தான் எங்களுடைய வீட்டை திருத்த வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். இரண்டு வழி இருக்கின்றது. ஒன்று, வீட்டில் ஏதாவது தேவை என்றால் நாங்களாகவே திருத்த வேண்டும். அப்படி இல்லை, வீட்டின் உரிமையாளர் வீட்டை திருத்த வேண்டும் என்று இந்த ஓமானம் மூலம் நாங்கள் பார்ப்பது போல தேவை என்றால் நாங்கள் அவன் வழி நிற்க வேண்டும், இறை பணி நிற்க வேண்டும். ஆகவேதான் இந்த இறைவன் தந்த வீட்டை அவனே எங்களுக்கு திருத்தி திருத்தி தருவான். நோய்களில் இருந்து வழியால் எடுப்பான், கஷ்டங்களில் இருந்து வழியால் எடுப்பான், அப்போதுதான் நாங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம் என்பது இங்கு சூட்சும கருத்து. ஆகவே நாங்கள் இந்த உடல் வாடகை கெடுத்தோம் என்றதை முதலாவது உணர வேண்டும். இரண்டாவது, ஏதாவது வீட்டில் பழுது பார்க்க வேண்டுமென்றால் நாங்களாகவே செய்ய வேண்டும். ஆனால் செய்ய மாட்டோம் உலகியலில். ஏன்? வாடகை வீட்டுக்கு நாங்களே காசு கொடுக்க வேண்டும் திருத்துவதற்கு. அப்படியே இருந்து வக்கீல் நோட்டீஸ் வரைக்கும் போய் வீட்டு உரிமையாளர் எங்களை வீட்டிலிருந்து எடுப்பார் வழியாலே என்று சொன்ன உதாரணம் எவ்வளவு அருமையாக இருக்கின்றது. நாங்கள் இறைப்பணி இல்லாமல் தாறுமாறாக இந்த வாடகை வீட்டு உடலில் இருந்து வாழ்வோமாக இருந்தால் எங்களுடைய பிராப்த வினையை வைத்து எங்களுடைய வீட்டு உரிமையாளரான இறைவன் எங்களை வழியால் எடுப்பார் என்பது உங்களுடைய உடல் இறக்கின்றது. நீங்கள் அடுத்த பிறப்பிக்கு செல்கின்றீர்கள் என்பது அதனுடைய சூட்சும கருத்து. ஆகவே அவன்தான் அதை நிர்மாணிக்கின்றான், நாங்கள் அல்ல. அருமையாக இதை கொடுத்திருக்கின்றார். இதை படிக்கும் போது எனக்கு தெரியவில்லை. ஒரு உலகியலுக்காக பாபாஜி கொடுத்திருக்கின்றார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆனால் படித்து முடித்தவுடன் இவை புலப்படுகின்றது. எவ்வளவு அற்புதமான உட்கருத்து இங்கு. ஆனால் அதன் வழி தெரியாது இருக்கின்றோம். ஆனால் உலகியலில் நாங்கள் அதை விளங்கி இருக்கின்றோம். வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு இந்த சமாச்சாரம் புதிதல்ல. ஆனால் நாங்கள் எல்லோருமே வாடகை வீட்டில் இருக்கின்றோம். ஆகவே உரிமையாளரை பின்பற்றி நாங்கள் போக வேண்டும். அது இறைவன். அந்த பின்பற்றுதலை சைவ சித்தாந்தத்தில் இறைப்பணி என்று சொல்லப்படுகின்றது. அது விருப்பம் இல்லை என்றால் நாங்களே எங்களுடைய சொந்த காசில் வீட்டை திருத்துவது போல வைத்தியர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் காசை கொடுத்து இந்த உடலை திருத்தி கொண்டு போக வேண்டும். ஆனால் அந்த முறையில் போகும்போது இறைப்பணி நாங்கள் நிற்காது நிற்கும் போது இறைவன் எங்களை இந்த வாடகை வீட்டில் இருந்து காலி பண்ணுவான் என்பது இங்கு தரப்பட்ட சூட்சும கருத்து. சிந்திப்போம், சிந்தியுங்கள், எல்லோருமாக சிந்திப்போம். அடுத்தது, குரு நமக்காக செயல்படும் போது நாம் அவருடைய அங்கங்களாக இருந்து உழைக்க வேண்டும். கலையிலும் அறிவியலிலும் இருப்பது போல இதிலும் முன்னேற்றம் மெதுவாகத்தான் இருக்கும். கிரியாயோகம் என்பது சமயத்தை பகுத்தறிவாக்கும், பகுத்தறிவை சமயமாக்கும். அருமை! இது இன்னொரு அன்பரும் கடந்த வகுப்பில் கேட்டிருந்தார். அது எங்கு வந்ததென்று தெரியாது என்று சொல்லியிருந்தேன். இதை சற்று உள்நோக்கி பார்ப்போமாக இருந்தால், குரு என்பவர் நமக்காக செயல்படும் போது நாங்கள் அவரின் அங்கங்களாக இருந்து செயல்பட வேண்டும். அதனுடைய கருத்து என்ன? குருவுக்கு நாங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அவர் தான் தன்னிலையிலேயே இருக்கின்றார். இறைநிலையில் அதற்கு மேலாக பரம்பொருள் தன்னிலையிலேயே இருக்கின்றது. அவர்களுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய போவதில்லை. எங்களுக்காகத்தான் நாங்கள் அவர்களுக்கு அதை செய்கின்றோம். ஆகவே குருவுக்கு செய்யும் தொண்டு அவருடைய அங்கங்களாக இருந்து நாங்கள் செயல்பட வேண்டும் என்று சொன்னது மிகவும் முக்கியமான விடயம். அது என்ன மாதிரி எனக்கு புலப்படுகின்றது என்றால், இப்போது நாங்கள் குருவின் அங்கங்களாக இருந்து இப்படியான விடயத்தில் நாங்கள் அவருடன் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்றால் நாங்கள் செய்யும் எல்லா பணியும் குரு பணியாக இருக்க வேண்டும் என்பது முதலாவது சைவ சித்தாந்த கருத்து. எல்லாமே அவன்தான் செய்கின்றான் என்றால் நாங்கள் யார்? நிச்சயமாக அவருடைய அங்கங்கள் என்று எங்களை சொல்லிக் கொள்வதில் ஒரு விதமான தயக்கமும் தேவையில்லை. ஏனென்றால் அவருடைய அங்கம் ஆடுதென்றால் நாங்கள் ஆடுகின்றோம். அங்கம் அசைகின்றதென்றால் நாங்கள் அசைகின்றோம். ஆகவே எங்களை அசைவிப்பவன் யார்? இறைவன், குரு. அதை நாங்கள் உணரவில்லை. நாங்களாக கையை ஆட்டுகின்றோம், காலை ஆட்டுகின்றோம், உடலை ஆட்டுகின்றோம். நாங்களாகவே பொம்மல் ஆட்டம் ஆடுகின்றோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு அருமையாக அதை சொல்கின்றார் குரு பாபாஜி. நாங்கள் அவருடைய அங்கங்களாக இருந்து உழைக்க வேண்டும் என்று எவ்வளவு அருமையான உட்கருத்து. ஏனென்றால் குரு பணி என்றதற்கு ஒரு வசனத்தில் பாபாஜி கொடுக்கின்றார். அதை அது எங்கிருந்து துவங்குகின்றது? சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து துவங்குகின்றது. ஆகவே நாங்கள் குரு பணி நிற்க வேண்டும் என்றால் முதலில் நாங்கள் பாபாஜியின் அங்கங்களாக இருந்து அதை உழைக்க வேண்டும் என்று சொல்வது எவ்வளவோ கூறிய கருத்து. ஏனென்றால் நாங்கள் உண்மையாக வாழலாம், நாங்கள் பாபாஜியின் கை அல்லது நாங்கள் பாபாஜியின் கால் என்று நினைத்தால் உண்மை வாழ்க்கை அங்கு முழுமையாக வந்துவிடும். ஆறினை அகற்றுவது முழுமையாக வந்துவிடும். ஏனென்றால் அவருடைய அங்கங்களாக இருந்து கொண்டு நாங்கள் என்னென்று பிழையாக செய்ய முடியும்? சரி, நாங்கள் தான் பிழையாக செய்ய எத்தனிக்கின்றோம் என்று வைத்துக் கொண்டாலும் குரு அதை செய்ய விட மாட்டார். அதை செய்யவிட்டால் அவருடைய அங்கங்களாக நாங்கள் இருக்க முடியாது என்பது அதனுடைய கருத்து. ஆகவேதான் பாபாஜி முதலில் எங்கேயோ சொல்கின்றார், உன்னுடைய பொறுப்பு எல்லாவற்றையும் என்னிடம் விட்டுவிட்டு நீ சாதனையை செய், நான் உன்னுடைய பொறுப்பை ஏற்கின்றேன் என்ற சொல்லி இங்கு துளங்குகின்றது என்று நினைக்கின்றேன். அதாவது நான் குருவினுடைய அங்கம் என்று நினைத்துவிட்டால் அவர் என்னுடைய விடயங்களை பார்த்து கொள்ளுவார் என்பது இங்கு பறைசாற்றப்படுகின்றது. எவ்வளவு அற்புதம் அவருடைய புத்தகம்! ஒவ்வொரு சொல்லுக்கும் விடை காணக்கூடியதாக இருக்கின்றது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து. ஆகவே இந்த புத்தகத்தை படிப்பதற்கு இந்த வாழ்க்கை போதாது. ஒவ்வொருவரும் இந்த அறிவுத்திறனை நீங்கள் எடுத்துக்கொண்டு போகும் இருக்கும் போது இந்த புத்தகத்தை மீண்டும் மீண்டும் படியுங்கள் என்று சொல்வதும், படிக்கும் போது உங்களுக்கு விளங்கிய சொற்களை ஹைலைட் பண்ணுங்கோ என்று சொன்னதும் ஒரு காலத்தில் தீச்சையின் பின் எவ்வளவு முக்கியமான சொற்களாக இப்போது செயல்படுகின்றது. அதற்கு பாபாஜி எங்களை அழைத்துச் செல்கின்றார். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் தெரிந்தபடியால் அல்லது எங்களுக்கு இது சூனியமாகத்தான் தெரியும். ஏனென்றால் சூனியம் என்று சொல்வது கூடாத சொல் அல்ல, உலகியல் அளவில் தான் நாங்கள் புரிந்து கொள்வோமே தவிர எங்களுடைய மறுபாதியான பாபாஜியின் கிரியா யோகத்தில் ஒரு பாதி ஆன்மீகம், மறுபாதி உலகம். இந்த ஆன்மீகத்தில் இருக்கும் நுட்பங்கள் எங்களுக்கு புரியாது. ஆகவே பாபாஜி அவர்கள் அதை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். இன்று அவர்கள் கோடிட்டு சொன்ன விடயங்கள் இன்னும் இருக்கின்றன. அதை அடுத்த வகுப்பில், அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். இந்த நிலையில் இந்த சத்சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இப்போது சத்சங்கத்துக்குள் இறுதியில் வந்தவர்களுடைய கவனத்திற்காக இன்று சிவப்பிராசம் ஐயா ஒரு பணி காரணமாக இதில் சமூகம் அளிக்க முடியவில்லை. நாளை எங்களுடைய சத்சங்கத்தை அவருக்கு இறை ஆசியுடன் கொடுக்க இருக்கின்றேன். அவர் ஏற்றுக்கொண்டால் நாளை வந்து அந்த தன்னுடைய சத்சங்கத்தை எங்களுக்கு தருவார். அவருக்கு நேரம் இருந்தால் மாத்திரம், அப்படி இல்லை என்றால் வார சனிக்கிழமை மீண்டும் வருவார். சனிக்கிழமையை பற்றித்தான் நானும் அவரும் பேசியிருந்தோம். இருந்து பார்ப்போம், புறத்திலிருந்து பார்ப்போம். பாபாஜி தான் இதை நடத்த வேண்டும், நாங்கள் அல்ல. பாபாஜியும் பரம்பொருளும் அருப்பெரும் ஜோதியும் அதை எடுத்து கொள்ளட்டும். நன்றி சொல்வோம். இப்போது இறைவனையாவும் கார்த்திகேயன் ஐயாவும் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய. இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். கிரியா பாபாஜி நமோ,
சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
அமைதியாக இருப்பது பற்றி பல விளக்கங்கள் தரப்பட்டன, உள்வாங்கினோம். திருவாரியை பற்றுதல் பற்றிய விளக்கம், அதாவது சைவ சித்தாந்த கருத்துக்களுடன் கூடிய விளக்கம் தரப்பட்டது. ஆன்மீக உயர்வுக்கான வழிகள் பற்றிய விளக்கம் தரப்பட்டது சிறப்பு. எனவே முயற்சி மூலம் அதன் பலனை அடைவோம். பாவங்களை விட்டு விடுபட வேண்டும் என்ற பாபாஜியின் பரிந்துரைக்கின்றார் என்பது பற்றிய விளக்கம் உள்வாங்கினோம். சமயமின்றி எந்த சமயம் என்று எந்த நாடும் குடும்பமும் அமைதியாக இருக்க முடியாது என்பது பற்றிய கருத்து கலந்து கூறப்பட்டது. முக்கியம் அதை உணர்ந்தோம். இக்கால இயக்கத்தைப் போலவே சமயத்தையும் சமாளிக்க வேண்டும் என்று கூறிய கருத்துக்கள். சமயத்தை நாங்கள் முறைப்படி கடைபிடித்து அதன் பலனை அடைய வேண்டும் என்பது முக்கியமாக விளங்கியது. கிரியா யோகம் என்ற சமயத்தில் நாம் உலகத்தில் உள்ள 24 சக்திகளை பற்றிய விளக்கத்தை பற்றி அறியக்கூடியதாக இருந்தது. முக்கியமாக நம்முடைய வேலையை நாம் செய்ய வேண்டும் என்ற முக்கிய கருத்துக்கள் பூர்ணமாக விளக்கப்பட்டது. உள்வாங்கினோம், உள்வாங்கினால் மட்டும் போதாது, நாம் அதை வாழ்க்கையில் கடைபிடிப்போம். அது முக்கியமான கருத்து. கடவுள் அருள் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது, மீளவும் முடியாது என்பது பற்றிய விளக்கங்கள் மிகவும் முக்கியமான கருத்துக்களை உள்வாங்கினோம். குரு நமக்காக செயல்படும் போது நாம் அவை உணர்ந்து நாம் குருவின் அங்கங்களாக இருந்து எல்லாம் முறையர்கள் என்பதை பூர்ணமாக நாம் உணர்ந்து செயற்பட வேண்டும் என்ற முக்கிய கருத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதன் மூலம் எங்களின் அறிவுத்திறன் வளர்ச்சியை அறியக்கூடியதாக இருக்கும் என்பது உணரலாம். நன்றி பாபாஜிக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம.
நன்றி இரவன் ஐயா, முடிந்த அளவு அதன் சுருக்கத்தை சொன்னீர்கள். மிகவும் நன்றி பாபாஜிக்கும் பெரும் பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நம.
சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்துக்கள், கிரியா யோகத்தினுடைய அடிப்படை கருத்துக்கள், நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி இந்த யோகம் உயர்த்தது என்றதான் வந்து தெளிவான முறையில் இன்றைய சத்சங்கத்துல பாபாஜியினுடைய கருணையால் நல்லா சிறப்பாக அமைஞ்சிருந்தது. இன்னும் சிறப்பு அமைய பாபாஜியை பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவா.
நன்றி நன்றி. மிகவும் அருமையாக இன்று நடந்த விடயத்தை அப்படி அற்புதமாக ஸ்ரீக்கு கொடுத்திருக்கின்றீர்கள் பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன். காத்திய ஐயா நன்றி செல்வோம். பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் ஓம் கிரிய பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம.